لا رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற எங்களுடைய வாரிசுரிமை வகுப்பில் யாரெல்லாம் வாரிசுக்காரர்கள் என்ற பட்டியலை நாம் முன்வைத்தோம். ஆண்களில் யார் வாரிசுக்காரர்கள், பெண்களில் யார் வாரிசுக்காரர்கள். ஒருவர் மரணிக்கும் போது ஆண் வாரிசுகளாக 15 பேர் இருக்கிறார்கள். அந்த 15 பேரும் உயிரோடு இருந்தால், ஆண் வாரிசுகளாக 15 பேர் இருக்கிறார்கள், அந்த 15 பேரும் உயிரோடு இருந்தால் அதுல யாரு முன்னிலைப்படுத்தப்படுவார்கள், யாருக்கு பங்கு வரும் என்றால், நாம் சொன்னோம், கணவன், தந்தை, மகன். கணவன், தந்தை, மகன், இந்த 3 பேரும் தான் அந்த ஆண் 15 பேர்ல வரப்போறாங்க. அவங்க அல்லாத சொல்லப்பட்ட 15 பேர்ல இருக்கிற மற்ற 12 பேரும் என்ன செய்ய மாட்டார்கள், வரமாட்டார்கள். பிறகு பெண்களுடைய பட்டியல்ல 10 பேர் வந்தாங்க. அவர்கள் எல்லோருமே ஒருவர் மரணிக்கும் போது உயிரோடு இருந்தால் அவங்கள யாரு வருவாங்க, 5 பேரை நாங்க சொன்னோம். பெண்கள் இருக்கக்கூடிய 5 பேர், மகள், மகனின் மகள், சகோதரி, தாய், மனைவி, இந்த 5 பேரும் என்ன செய்வாங்க, அவங்க பங்குல வருவாங்க. பெண்கள் மட்டும்தான் இருந்தா வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏனைய பெண்கள் வரமாட்டார்கள். சரி, ஒருவர் மரணிக்கிறார், மரணிக்கும் போது ஆண்கள் பெண்கள் என்ற வாரிசுக்காரர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். மொத்த டீமையும் பார்த்தா 25 பேர் வராங்க. அந்த 25 பேரும் உயிரோடு இருந்தால் யார் வருவார், ஆண்கள்ல 3 பேரும் பெண்கள்ல 3 பேரும் மட்டும்தான். ஆண்கள்ல 3, பெண்கள்ல 3. ஆண்கள்ல வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட கணவன், மகன், தந்தை, பெண்கள்ல பொறுத்த வரைக்கும் மனைவி, தாய், மகள். இவங்க தான் என்ன செய்ய போறாங்க. அப்ப எனவே நாங்க மொத்தமா பார்த்தோம்னா 5 பேர் தான் வருவாங்க. இந்த மரணித்தவர் ஆணா இருந்தா மனைவி வருவார், மரணித்தவர் பெண்ணா இருந்தால் கணவன் வருவார். சரி, இது வந்து சொல்லப்பட்ட அந்த செய்தியினுடைய சுருக்கம். இப்ப இன்று நாம் என்ன தொகுத்திருக்கிறோம்னு சொன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த ஆண் வாரிசுகள் 15 பேர்ல 3 பேர் எப்பயுமே வருவாங்கன்னு சொன்னாங்க. அந்த 3 பேரை தாண்டி உள்ள மற்றவர்கள் வருவதாக இருந்தால் அதற்குரிய நிபந்தனைகள் என்ன? இப்ப முதலாவது கொலம்ல நீங்க பார்க்கலாம், நான் போட்டிருக்கிற வாரிசுக்காரர்கள் யார் என்ற 15 பேரை போட்டிருக்கேன். ரெண்டாவது கொலத்தை பாருங்க, அதுல என்ன போட்டிருக்குது, நிபந்தனை, கண்டிஷன்ஸ். என்ன நிபந்தனை, இந்த ரெண்டாவது கொலம்ல வரக்கூடியவர்கள் இல்லாட்டித்தான் இந்த வாரிசுக்காரர்கள் யாரு போடப்பட்டிருக்கிறோ அங்க வருவாங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல முதலாவது மகன், இவர் மகனை பொறுத்த வரைக்கும் எப்போதும் பங்கிருக்கிறவர், அவர் எப்பயும் வருவாரு. அப்ப அவருக்கு கண்டிஷன் இல்லை, எப்பயும் வரத்தான் செய்வார் அவர். ரெண்டாவது மகனின் மகன், பேரன், பாருங்க, பேரன் வருவதாக இருந்தால் கண்டிஷன் என்ன, மகன் இல்லாவிட்டால். மகன் எப்ப இல்லையோ அப்பதான் பேர பிள்ளைக்கு பங்கு வரும். இப்ப ஒரு தந்தைக்கு வந்து 5 பிள்ளைகள் இருந்து 5 பிள்ளைல 4 பேர் மூத்தாயிட்டாருன்னு வைங்க, 4 பிள்ளைகள் வாப்பா இருக்கும் போதே மூத்தாயிட்டாங்க, அந்த 4 பேருமே கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப இப்ப மௌத்தான இந்த மனிதனுக்கு அந்த பிள்ளைகள்லாம் யாருண்டா, அவருடைய பேர பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள். ஆனா ஒரே ஒரு மகன் மட்டும்தான் என்ன செய்யறாரு, இப்ப உசுரோட இருக்கிறார். இப்ப வாப்பா மௌத்தா போனா இந்த சொத்தெல்லாம் யாருக்கு, உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மகனுக்கு தான். மௌத்தா போன மகன்மாருடைய அல்லது மகள்மாருடைய பிள்ளைகளுக்கு சொத்துல பங்கு கிடைக்காது. உயிரோடு இருக்கக்கூடிய இந்த மகன் ஏதாவது பிச்சை போட்டாதான், இவர் விரும்பி மத்தவங்களுக்கு கொடுத்தாருன்னா கொடுத்துட்டு போறாரு. சட்டத்தில் இவருக்கு தான் மொத்த சொத்தும், இவருக்கு தான் என்ன, அதாவது வேற வாரிசு இல்லாட்டி, மனைவி இருந்தால் மனைவிக்கு பங்கு போகும், தாய் இருந்தால் தாய்க்கு பங்கு போகும், யாருமே இல்லாட்டி இந்த மகன் மட்டும்தான் இருந்தால் இவருக்கு மட்டும்தான் மொத்தமும் கிடைக்க போகுது. அப்ப இவருடைய மரணித்தவருடைய பேர பிள்ளைகள் இவங்களுக்கு இல்லை. அதனாலதான் நாங்க சொல்லிக்கிறோம், இஸ்லாம் வசியத்து சிஸ்டம் வச்சிருக்கிறது, அந்த வசியத் மூலமாக பேர பிள்ளைகளுக்கு பங்கு சேர்றதுக்கான ஏற்பாடை மௌத்தார் அப்பா என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அப்ப பாருங்க என்ன கண்டிஷன், மகனின் மகன், பேரன் வருவதாக இருந்தால், மகன் இல்லாவிட்டால் தான் என்ன செய்வாரு, பேரன் வருவார். இப்ப நீங்க இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு நாங்க போட்டிக்கிறோம், பாட்டன், தந்தையின் தந்தை, இவர் எப்ப வருவாரு, தந்தை இல்லாவிட்டால் தான் வருவார். தந்தை இல்லாவிட்டால் தான் பாட்டன் வருவார். தந்தை இருக்கும் போது ஒருத்தர் மௌத்தாகிறாரு, அவருக்கு வாப்பாவும் சுருடைக்காரு, அப்பாவும் சுருடைக்காரு. மௌத்தான மையத்துக்கு வாப்பாவும் உயிரோடு இருக்கிறார், வேற யாரு, அப்பாவும் உயிரோடு இருக்கிறார், அப்படித்தானே. அதனாலதான் சொல்லுவாங்க, உலகத்துக்கு வாரத்துல தான் ஓடர், முதல்ல மகன், ஏன்னா முதல்ல அப்பா, அதுக்கு பிறகு வாப்பா, அதுக்கு பிறகு மகன் வருவார். இதுதான் உலகத்துக்கு வார ஓர்டர். வாரத்துக்கு எல்லாம் ஓர்டர் வச்சுக்கான், ஆனா போறதுக்கு ஓர்டர் இல்ல. போறதுக்கு என்ன, பேரன் முதல்ல போய் திருவாரு. சில சமயத்துல பிறந்த புள்ளை என்ன செஞ்சிருது, மூத்தாயிருது. வாப்பா இருக்காரு, அப்பா இருக்காரு, அப்பா அப்பாவும் இருக்காரு, ஆனா பிறந்த புள்ள மூச்சு. அப்ப எனவே போறதுக்கு ஓர்டர் கிடையாது. சரி, அப்ப எனவே பாட்டன் எப்போது வருவார், தந்தை இல்லாவிட்டால் தான் பாட்டன் வருவார். அடுத்து நாங்க சொல்றோம் கணவன். இப்ப கணவனை பொறுத்த வரைக்கும் என்ன இல்ல, அவருக்கு கண்டிஷன் இல்ல, அவருக்கு எப்பயும் பங்குல இடம் இருக்குது. அதான் போட்டீங்கன்னா எப்போதும் பங்கு உண்டு. அடுத்தது உடன் பிறந்த சகோதரர், அதாவது மையத்தினுடைய சொந்த சகோதரர். சகோதரர்கள் இந்த வாரிசுரிமை சட்டம் பேசும்போது வாப்பா மாமா தம்பி நானாண்டு சொன்னா எப்பயும் கணக்குல வச்சுக்கோங்க. மௌத்தானவருக்கு தான் வாப்பா மாமா எல்லாம், அதுதான் பார்க்கணும். இப்ப மவன் இருந்து கணக்கு பாக்குறாருன்னு வீங்க, இவரு வாப்பாண்டு சொல்லும் போது இவரோட வாப்பாவை பார்க்க இல்லாது, மையத்துல வாப்பாவை தான் பார்க்கணும். அப்ப எனவே வாரிசுரிமை சட்டத்தில் எப்பயும் கணக்கு பார்க்கிற நேரம் நாங்க வாப்பாக்கு அவளோ மகனுக்கு இவளோ சகோதரருக்கு இவரோ சொன்னா யாரை வச்சு பாக்குறேன்டா, மௌத்தானவரை வச்சுதான் என்ன செய்யணும், அந்த கணக்கை பார்க்கணும். சரி, உடன் பிறந்த சகோதரர், மௌத்தானவருக்கு சொந்த சகோதரர், இவருக்கு பங்கு கிடைக்கிறதா இருந்தா மௌத்தானவருக்கு ஆண் மகன் இருக்கக்கூடாது, மௌத்தானவருக்கு வாப்பாவும் இருக்கக்கூடாது, ஆண் மகனும் இருக்கக்கூடாது, வாப்பாவும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு தெரியும் உலமாக்களுடைய ஏக மனதாக, அதாவது எந்த ஒரு மார்க்க அறிஞரும் இதில் கருத்து வித்தியாசப்படவில்லை. இல்ல மகன் இருந்தார் தான் வரமாட்டாரு, வாப்பா இருந்தா வருவாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யல, எந்த ஒரு மார்க்க அறிஞரும் கருத்து வித்தியாசப்படல. ஏன்னா எங்களுக்கு தெரியுமா இப்னுல் முன்தீர் இஜ்மான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. இஸ்லாமிய அறிஞர்கள் காலா காலமாக மார்க்க சட்டம் பேசுவதில் எந்த விஷயத்திலையெல்லாம் கருத்து வேற்றுமை கிடையாது, அல்லது பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து எதுவோ அதை தனியா ஒரு கிதாபில் தொகுத்திருக்கிறாங்க. அந்த கிதாபில் அவங்க சொல்றாங்க, வாப்பா மகன் இந்த ரெண்டு பேரும் உசுரோடு இருந்தால் பிரதர்ஸ்மாருக்கு பங்கு கிடையாது. இது உலமாக்களுடைய ஏக மனதான கருத்து. சரியா, அடுத்தது யாரு, தந்தை வழி சகோதரர். தந்தை வழி சகோதரர் யாரு, மையத்தினுடைய சகோதரர். ஆனா மையத்தினுடைய சொந்த சகோதரர் அல்ல, மௌத்தானவருடைய உமா வாப்பாக்கு பிறந்தவர் அல்ல, மௌத்தானவருடைய வாப்பாக்கு பிறந்த சகோதரர். அப்ப அவருடைய உமா வேற, அவருடைய உமா மௌத்தானவருடைய உமா வேற, அந்த சகோதரருடைய உமா வேற, வாப்பா உண்டு. அதுக்குதான் சொல்றேன் தந்தை வழி சகோதரர். இப்ப இவர் வராம இருக்கிறதா இருந்தா, இவர் வரணுமா இருந்தா அந்த மையத்துக்கு மகன் இருக்கக்கூடாது, வாப்பா இருக்கக்கூடாது, சகோதரன் இருக்கக்கூடாது, சொந்த சகோதரர் கூடாது. சொந்த சகோதரன் உயிரோடு இருக்கும் போது தந்தை வழி சகோதரர் என்ன செய்ய மாட்டாரு, பங்குல வரமாட்டாரு. அடுத்தது தாய் வழி சகோதரர், தந்தை வழி சகோதரர். இப்ப தந்தை வழி சகோதரர் சொன்னாங்க, மகன் தந்தை சொந்த சகோதரர், மகன் தந்தை சொந்த சகோதரர். இந்த மூணு பேரும் இருக்கும் போது தந்தை வழி சகோதரர் வரமாட்டார். இப்ப சொந்த சகோதரர் எப்ப வரமாட்டாரு, வாப்பாவும் மகனும் இருந்தா வரமாட்டார் சொந்த சகோதரர். தந்தை வழி சகோதரருக்கு ஒரு கண்டிஷன் கூட, அவர் வாரதா இருந்தா வாப்பாவும் இருக்கக்கூடாது, மகனும் இருக்கக்கூடாது, சொந்த சகோதரனும் இருக்கக்கூடாது. இருட்டி செய்வாரு, அவர் வருவார். அடுத்தது பாருங்க, தாய் வழி சகோதரர். தாய் வழி சகோதரர், இந்த தாய் வழி சகோதரர் சகோதரர்களே ஏனைய சகோதரர்களோட இவருடைய சட்டத்தை எல்லாம் வித்தியாசமா வச்சிருக்கிறான். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும், தாய் வழி சகோதரர் பொறுத்த வரைக்கும், எப்படி சொந்த சகோதரருக்கு நாங்க சட்டம் போட்டோமோ அதே சட்டம் தான். தந்தை வழி சகோதரருக்கு போட்ட சட்டம் கிடையாது. சொந்த சகோதரருக்கு யார் இருக்க கூடாதுன்றோம், சொந்த சகோதரர் வராம வருவதாக இருந்தால் மரணித்தவருக்கு மகனும் இருக்கக்கூடாது, தந்தையும் இருக்கக்கூடாது. இதே மாதிரி தாய் வழி சகோதரர் வராம இருக்கிறதா இருந்தா இந்த ரெண்டு பேரும் இருந்தா அவங்க நினைச்ச மாட்டாங்க, வரமாட்டார்கள். பிறகு உடன் பிறந்த சகோதரனின் மகன், சொந்த சகோதரன் சொன்னோம், சொந்த சகோதரன் எப்ப வருவாருண்டா, மகன் தந்தை இல்லாட்டி வருவார். சரி, இப்ப சொந்த சகோதரனுடைய மகன் இருக்கிறார், சொந்த சகோதரனுடைய மகன், இவரும் வாரிசுக்காரர்கள் ஒருவர். இப்ப இவர் வாரதா இருந்தா என்ன நிபந்தனை, வாப்பாவும் இருக்கக்கூடாது, மகனும் இருக்கக்கூடாது, சொந்த சகோதரனும் இருக்கக்கூடாது. சொந்த சகோதரன் இவரோட வாப்பா, இவரோட வாப்பாவும் இருக்கக்கூடாது, மையத்தினுடைய தந்தை வழி சகோதரரும் இருக்கக்கூடாது. சரி, இப்படியே நீங்க பாத்துட்டு போனீங்கடா, ஒவ்வொருத்தர்லயும் ஒவ்வொரு ஆள் கூடிக்கொண்டு போவாங்க, அதான் நடக்கும். பாருங்க, சகோதரர் பங்குல வாரதா இருந்தா வாப்பாவும் இருக்கக்கூடாது, மகனும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். சகோதரர் பங்குல வாரதா இருந்தா, சரி தந்தை வழி சகோதரர் வாரதார் என்ன சொன்னோம், வாப்பா மகன் சொந்த சகோதரர் மூணாவது ஒரு ஆளையும் சேர்த்துட்டோம். அப்ப இந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பின்னுக்கு வார ஒவ்வொருவருக்கும் முன்னால உள்ளவர் தடையா இருந்துருவார், முன்னால உள்ளவர் என்ன செய்வாரு தடையாக அமைவார். அப்ப நாங்க கல்குலேஷன் பண்ற நேரம் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, இப்ப நாங்க டிசைட் பண்ணணும் முதல்ல யார் யார் வாரிசுக்காரர்கள் என்றத டிசைட் பண்ணணும். அதுல முதலாவது எங்களுக்கு தேவை, ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த லிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஆண்கள்ல 15 பேர் யாரு, பொம்பளையில 10 பேர் யார் என்றது தெரியணும். அப்ப அதை வச்சு நாங்க என்ன செய்வோம், யார் யாரு இந்த மையத்தினுடைய வாரிசாக வரப்போறாங்க என்றத டிசைட் பண்ணுவோம். பிறகு அந்த ஏற்கனவே சொன்ன 6 பேரும் இல்லாத போது பின்னால் உள்ளவங்க வாரதா இருந்தா அதுக்குரிய நிபந்தனைகள் என்ன என்றது இந்த ஒவ்வொரு இதுலையும் பட்டியலையும் நாங்க விளங்கப்படுத்திருக்கோம். நீங்க இருந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சுருக்கமா சொல்றதா இருந்தா பின்னால வரக்கூடிய ஒவ்வொருவருமே முன்னால இருப்பவர் இருந்தால் தடையாகி விடுவார். முன்னால இருப்பவர் இருந்தா என்ன செய்வாரு, தடையாகி விடுவார். சரி, அப்ப எனவே ஒரு சட்டம் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, இவர் அனந்தரக்காரராக வருவதற்கு, இவர் வாரிசாக வருவதற்கு யாரு காரணமோ, மையத்துக்கு யார் மூலமா இவருக்கு தொடர்பு வந்துச்சோ அவர் இருக்கப்படாது உசுரோட. இப்ப உதாரணமாக சகோதரர், சகோதரருக்கு வந்து சகோதரருக்கு அனந்தர் வாரிசுல பங்கு வாரதா இருந்தா என்ன நிபந்தனை சொன்னோம், வாப்பாவும் இருக்கக்கூடாது மகனும் இருக்கக்கூடாது. மையத்துக்கு இவர் சகோதரராக யார் மூலமானாரு, மையத்துக்கு சகோதரராக இவர் யார் மூலமானாரு, வாப்பா மூலம் தானே ஆனாரு. அப்ப வாப்பா இருக்கப்படாது, இருந்தா அவுட். இவர் இப்ப சகோதரனின் மகன் பங்குல வாரதா இருந்தா இவருட வாப்பா என்ன செய்யக்கூடாது, மையத்துல சகோதரன் இருக்கக்கூடாது. ஏன், மையத்துக்கு இவர் எப்படி சொந்தமாகிறாரு, சகோதரோட மகன், சகோதரர் மூலமாகத்தான் இவர் சொந்தமாகிறாரு. சரிங்களா, அப்ப எனக்கு பாட்டன் அப்பாவை சொல்றோம் நாங்க, அப்பாவுக்கு எப்ப கிடைக்கும், வாப்பா இல்லாட்டி கிடைக்கும். அப்பாக்கு மையத்தோட எப்படி உறவாகிச்சு, வாப்பா இருக்கிறதா தான் உறவாகிச்சு. எனவே வாப்பா இல்லாட்டி தான் அப்பாக்கு. இப்ப பேரனுக்கு வந்து பங்கு எப்ப கிடைக்கும், மகன் இல்லாட்டி தான் கிடைக்கும். ஏன், பேரனுக்கு எப்படி மையத்தோட சம்பந்தம் வருவது, மகனோட தான் சம்பந்தம் வருது, மகனால தான் மையத்துக்கு இவர் தொடர்பாகிறாரு. எனவே யார் மையத்துக்கு உறவாகுவதற்கு காரணமோ அவர் இல்லாம விட்டாதான் பின்னுக்கு உள்ளவர் என்ன செய்வாரு, வருவார். ஆனா ஒரே ஒரு ஆளை தவிர யாரு, இந்த தாய் வழி சகோதரர் இருக்காரு அவருக்கு மட்டும் அந்த கண்டிஷன் இல்ல. இப்ப தாய் வழி சகோதரன் மையத்துக்கு சகோதரனா எப்படி ஆனாரு, உம்மாவால தானே ஆனாரு. உம்மா இருந்தாலும் இவருக்கு கிடைக்கும், உம்மா இருக்க போல என்ன இவருக்கு கிடைக்கும், வாப்பா இருந்தா செய்யாது கிடைக்காது. பாருங்க, தாய் வழி சகோதரருக்கும் மையத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றா அந்த தாய் தான் காரணம், தாயால தான் இவர் மையத்துக்கு சகோதரன் ஆனாரு. ஆனா தாய் இருக்கும் போதும் அந்த மையத்துக்கு இவர் என்ன செய்வாரு, வாரிசாக வருவார். அப்ப மத்த எல்லாருக்கும் சட்டம் அதுதான், யார் மூலமாக இவர் மையத்துக்கு சொந்தமாக ஆனாரோ அவர் இருந்தா இவருக்கு பங்கு கிடைக்காது. ஆனால் தாய் வழி சகோதரர் தவிர அவருக்கு மட்டும் சட்டம் வித்தியாசம், தாய் இருந்தாலும் அவருக்கு என்ன செய்யும், அவருக்கு பங்கு கிடைக்கும். சரி, இப்ப இந்த லிஸ்ட்ல நாங்க எதை விளங்கப்படுத்திருக்கிறோம், ஏற்கனவே நாம் சொன்ன அந்த 15 வாரிசுக்காரர்களும் பங்கில் வருவதாக இருந்தால் குடும்பத்தில் யார் இருக்கப்படாது, வாரிசுக்காரர்கள் யார் இருக்கப்படாது என்பதை கவனத்தில் எடுக்கணும். மேற்சொன்னப்பட்ட இந்த நிபந்தனையில சொல்லப்பட்டவர்கள் இல்லாட்டி தான் இந்த வாரிசுக்காரர்கள் செய்ய போறாங்க, வரப்போறாங்க. சரி, அடுத்தது மூணாவது கோலத்தில் பாருங்க சகோதரர்களே, நாங்க பங்கு முறைகளை போட்டிருக்கிறோம். இப்ப இந்த பங்கு முறைகளை உங்களுக்கு லேசா விளங்கப்படுத்துறதுக்கு பாருங்க, இந்த வாரிசுக்காரர்கள் 4 பேருக்கு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். வாரிசுக்காரர்கள் 4 பேருக்கு என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க போல் பண்ணப்பட்டீங்களா இல்லையா, 4 பேர். இந்த 4 பேருக்கு தான் பாருங்க குறித்த ஒரு பங்கு இருக்குது, மத்த எல்லாம் பேலன்ஸ் ஆகுனா எடுக்கிற பாட்டி தான். இந்த 4 பேருக்கும் குறித்த ஒரு பங்கு சட்டத்தில் இருக்குது. இப்ப எங்களுக்கு தெரியும் சட்டம் குர்ஆன் எப்படி சொல்லி இருக்கிறது, குர்ஆன் பங்கு முறைகள் எப்படி சொல்லுதுண்டா, ஆஃப்னு ஒரு பங்கு இருக்குது. அதே போல 1/4 ஒரு பங்கு இருக்குது, 4/1. அடுத்தது என்ன, 8/1. ஆஃப், 4/1, 8/1. சரியா, இது ஒரு சிஸ்டம். அடுத்ததெல்லாம் என்ன சொல்றான், 3/1, 3/2, 6/1. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய பங்கு முறைகள். வேற பங்கு முறை சொல்லல, இத்தனை பங்கு கொடுங்கன்னு சொல்றோம் தானே, 3/1 கொடுங்க, 4/1 கொடுங்க. இப்ப குர்ஆன் சொல்லியிருக்கக்கூடிய பங்கு முறைகள் என்ன, இந்த 6 மட்டும்தான். என்ன அந்த 6, ஒன்று ஆஃப். இப்ப உதாரணமா ஒரு கணவன் மௌத், ஒரு மனைவி மௌத்தாகிறாள், கணவனுக்கு வந்து மனைவிக்கு புள்ள இல்லாட்டி ஆஃப், சொத்துல எவ்வளவு கிடைக்கும் கணவனுக்கு? ஆஃப் கிடைக்கும். அப்ப ஆஃப் என்ற பங்கு அல்லாஹ் குர்ஆன்லே சொல்லிக்கிறான், உங்களுடைய மனைவிமார்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் அவர்கள் விட்டு செல்லும் சொத்தில் உங்களுக்கு பாதி இருக்கிறது அல்லாஹ் சொல்றான். அப்ப பாதி என்ற ஒரு பங்கு குர்ஆன் சொல்லியிருக்கின்றது. அதே போல என்ன, நாலுல ஒன்று. அதே ஆயத்தில் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அந்த மனைவிமார்களுக்கு குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு நாலில் உண்டு. அப்ப ஆஃப் அடுத்தது என்ன, நாலுல உண்டு. மூணாவது எட்டுல உண்டு. இந்த எட்டுல உண்டு என்றது பொண்டாட்டிக்குரிய சட்டம் மட்டும்தான். அல்லாஹ் சொல்றான், ஆண்களை பார்த்து நீங்க விட்டு போன சொத்துல உங்கள் மனைவிமார்களுக்கு ஆஃப், உங்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால், உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் உங்கள் மனைவிமார்களுக்கு எட்டுல உண்டு, உங்கள் மனைவிமார்களுக்கு சொத்துல எட்டுல உண்டு அப்படின்னு. அப்ப எட்டுல ஒரு பகுதி என்ற ஒரு பங்கு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, குர்ஆனில் சொல்லப்பட்ட பங்கு முறைகள் என்ன, ஆஃப், நாலுல உண்டு, எட்டுல உண்டு. பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய பங்கு என்ன, மூணுல உண்டு, ஒன் தேர்ட். இப்ப ஒன் தேர்ட் எங்களுக்கு தெரியும், இறந்தவர்களுக்கு பிள்ளை இல்லாவிட்டால் தாய்க்கு ஒன் தேர்ட்னு அல்லாஹ் சொல்றான். மூணுல உண்டு, தாய்க்கு இருக்குது. அப்ப மூணுல ஒரு பகுதி பெறக்கூடிய லிஸ்ட்ல தாயும் வருவா. அப்ப ஒன் தேர்ட் என்ற ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறான். அடுத்து என்ன சொல்றான், டூ தேர்ட், மூணுல ரெண்டு. இது யாருக்கு சொல்லப்பட்டது, பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். ஒருத்தர் மௌத்தாராரு, அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தால் அந்த பெண் பிள்ளைகள் பெறும் சட்டம் என்ன, பகுதி என்ன, மூணுல ரெண்டு, டூ தேர்ட் பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அவங்க பத்து பேர் இருந்தா அந்த டூ தேர்ட் என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ள அவங்க பிரிச்சு எடுத்துக் கொள்வாங்க. அதே மாதிரி மனைவிமார்களுக்கு நாலுல ஒன்று அல்லது எட்டுல ஒன்று சொல்லணும், மனைவிமார்கள் எத்தனை கூட இருந்தாலும் அவங்களுக்குள்ள அதான் என்ன செய்வாங்க, பிரிச்சு கொள்வாங்க. சரி, அப்ப மூணுல ஒன்று, மூணுல ரெண்டு. குர்ஆன் சொல்லக்கூடிய அடுத்த பங்கு வந்து ஆறுல ஒன்று, மரணித்தவருக்கு பிள்ளை இருந்தால், மரணித்தவருக்கு பிள்ளை இருந்தால் அப்ப தாய் தந்தையருக்கு என்ன கிடைக்கும், ஆறுல ஒன்று கிடைக்கும். இதுவும் குர்ஆன்ல சொல்லப்பட்டது, டைரக்டாவே அல்லாஹ் செஞ்சுக்கிறான், ஆறுல ஒன்று உங்களுக்கு இருக்கீன்னு சொல்லிக்கிறான். இந்த ஆறும் தான் குர்ஆனில் சொல்லப்பட்ட பங்குகள் என்ன, ஆஃப், நாலுல ஒன்று, எட்டுல ஒன்று. அடுத்த பகுதி அல்லாஹ் சொல்றான், மூணுல ஒன்று, மூணுல ரெண்டு, ஆறுல ஒன்று. இப்ப குர்ஆன்ல இதை தவிர வேறொரு பங்கு முறை கிடையாது. இப்ப சஹாபாக்களுடைய இஜ்திஹாதில அவங்க ஆய்வு செஞ்சதுல ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, உமர் ரலி அல்லாஹ் அவங்க வந்து மூணுல ஒன்று தாய்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, இல்ல மூணுல ஒன்று கொடுக்க கூடாது, மூன்றுல ஒன்றுல பேலன்ஸ கொடுங்க தாய்க்குந்தாங்க. அது எப்ப, கணவன் மனைவியோட, கணவன் மனைவியோட இறந்தவருக்கு கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவியோட பெற்றோர்கள் மட்டும் வந்தால் பிள்ளைகள் இல்லாம. அப்ப அந்த டைம்ல நீங்க கணக்கு பாத்தீங்க என்று சொன்னா, உதாரணமாக ஒருத்தர் மௌத்தாகுறாரு, மௌத்தானவருக்கு என்ன, அதாவது கணவனும் சரியா, மௌத்தானவருக்கு வந்து மௌத்தானவருக்கு மனைவியும், அதே போன்று மௌத்தானவருக்கு தாயும் தந்தையும் இருந்தால், அல்லது மௌத்தானவருக்கு வந்து மௌத்தானது பெண் கணவர் இருக்கிறார், அப்ப என்ன, தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்கள். இப்ப என்ன சட்டம் குர்ஆன் சொல்லுது, கணவருக்கு ஆஃப் கொடுக்கணும், கணவருக்கு ஆஃப் கொடுக்கணும். என் புள்ள இல்ல தானே, தாய்க்கும் தந்தைக்கும் என்ன, மூணுல உண்டு, தந்தை தாய்க்கு மூணுல உண்டு, தந்தைக்கு பேலன்ஸ். அந்த டைம்ல புள்ள இல்லாட்டி தந்தைக்கு வந்து பேலன்ஸ் தான் வரும். சரி, இப்ப கல்குலேட் பண்ணி பார்த்தா, உதாரணமாக நாங்க ஒரு டோட்டல் அமௌண்ட் 12 போட்டு இல்லாட்டி 6 போட்டு கணவனுக்கு என்ன வரணும், ஆஃப், மூணை கொடுத்தாச்சு. இப்ப எவ்வளவு பேலன்ஸ், மூணு இருக்கு. தாய்க்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும், தாய்க்கு மூணுல ஒன்று கொடுக்கணும். அப்ப என்ன கொடுக்கணும், ஆறுல மூணு ஒன்று வந்தா ரெண்டு வந்துடும். இப்ப பேலன்ஸ் எவ்வளவு, ஒன்று. இப்ப வாப்பாக்கு எவ்வளவு, உமா விட வாப்பாவு குறைஞ்சிட்டீங்க, உமா விட வாப்பாக்கு என்ன செஞ்சுட்டு, குறைந்து விட்டது. அப்ப எனவே இந்த மசாலால ஒருவர் மரணிக்கும் போது அவருடைய மனைவி அல்லது மரணித்தவருடைய கணவன் உயிரோடு இருந்து தாய் தந்தையர் மட்டும் வரக்கூடிய இந்த சட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல தாய்க்கு வந்து மூணுல ஒன்று அந்த இடத்துல கொடுக்கப்படாது. ஏன், தாய்க்கு மூணுல ஒன்று கொடுத்தா தந்தைக்கு தாயை விட குறைஞ்சிரும். நீங்க வாரிசு சட்டத்தை பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் என்ன செய்யறான்டா, ஆண்களுக்கு தான் கூட கொடுக்கறான், ஆண்களுக்கு தான் என்ன செய்கின்றான், கூட கொடுக்கின்றான். இப்ப இங்க வந்து பெண் கூட எடுக்கிற வேலை வருவது. அதனால அவங்க சொன்னாங்க வந்து, உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க வந்து, நாங்க மூணுல ஒன்று இல்லாம பேலன்ஸ்ல மூணுல ஒன்றை கொடுப்போம். இப்ப ஆறுல பாதிய மாப்பிள்ளைய கொடுத்தாச்சு, மூணு ஆறு டோட்டல் அமௌண்ட் போட்டோம். அப்ப கணவனுக்கு ஆஃப் கொடுக்கணும், மூணு கொடுத்தாச்சு. இப்ப உதாரணமா நாங்க 1.5 லட்சம் வைப்போமே லேசா விளங்குறதுக்கு, 1.5 லட்சம் சல்லி இருக்குது. இப்ப கணவனுக்கு ஆஃப் கொடுக்கணும், எவ்வளவு ஆச்சு, 75 கணவனுக்கு கொடுத்தாச்சு. சரி, இப்ப தாய்க்கு நீங்க மூணுல ஒன்றை கொடுத்தீங்கடா, 50 தாய்க்கு போகும், 25 தான் வாப்பாக்கு வரும். அதனால உமர்லாங்க என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்டுக்கு கணவனுக்கு ஆஃப கொடுங்க, 75 கொடுத்தாச்சு. இப்ப பேலன்ஸ்ல தாய்க்கு மூணு லோண்டு கொடுங்க, பேலன்ஸ்ல மூணு லோண்டு கொடுங்க. இப்ப 75 மூணு லோண்டு, மூணு லோண்டு எவ்வளவு, 25. அப்ப ஒன்றை நீங்க தாய்க்கு கொடுத்தா இப்ப வாப்பாக்கு என்ன செஞ்சிடும், வாப்பாக்கு 50 வரும், வாப்பாக்கு குடிச்சா இல்லையா. அப்ப அதனால வாரிசுரிமை சட்டத்துல எங்கு பார்த்தாலும் தந்தை ஆண்களுக்கு கூட வருவது, பெண்களுக்கு குறையதான் வருவது. இப்ப இங்க வந்து, இங்க வந்து பெண்ணுக்கு கூட வருவது ஆனை விட. அதனால மூணு இல்ல, பேலன்ஸ்ல மூணுல உண்டு. நாங்க இப்ப இத வந்து எல்லா சஹாபாக்களும் அங்கீகரித்தார்கள். ஏனைய அனைத்து சஹாபாக்களும் என்ன, அதை அங்கீகரித்த காரணத்தினால் அது இஜ்மாவாக என்ன செய்து விட்டது, மாறி விட்டது. எல்லா சஹாபாக்களும் என்ன செய்தார்கள். அப்ப நான் நினைக்கிறேன் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் அதுல வித்தியாசமான ஒரு கருத்தை கொண்டிருந்தார்கள். இல்ல சுலுசுல்ல, அதாவது மூன்றுல ஒன்று தான் குரான்ல வந்திருக்கிறதே அன்றி எஞ்சியதுல மூணுல ஒன்று குரான்ல வரலன்றாங்க அவங்க. பேலன்ஸ்ல மூணுல ஒன்று குரான் வரல, மூணுல ஒன்று தான் குரான்ல வந்திருக்குது. அப்ப எனவே என்ன செய்ய முடியாது, இல்ல தாய்க்கு சொல்லப்பட்டமாய் கொடுக்கணும் என்ற வித்தியாசமான ஒரு கருத்தை அவங்க சொல்ல, ஏனே எல்லா சஹாபாக்களும் இல்ல பேலன்ஸ்ல மூன்று ஒன்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஃபத்வா சரி என்றதை ஏற்றுக்கொண்டார்கள். விளங்கிச்சா. அதனால உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, குர்ஆன்ல சொல்லப்பட்ட பங்கு முறைகள் ஆறு தான், ஏழாவது ஒரு பங்கு முறை மூணில் ஒன்றல்ல, மூணில் ஒன்றுல என்ன, பேலன்ஸ்ல மூணுல ஒன்று, பேலன்ஸ்ல மூணுல ஒன்று ஒரு பகுதி இருக்குது, அது தாய்க்கு வரவேண்டிய பகுதி. இது குர்ஆன்ல டைரக்டா சொல்லப்பட்டதல்ல. இப்படி ஒரு சிக்கல் வந்ததால ஆணுக்கு கூட என்றுதான் பொதுவான விதி, பெண்ணுக்கு கூட என்ற சட்டம் வந்த காரணத்தால இந்த இடத்துல இப்படி ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு முடிவு என்ன செய்தார்கள், செய்தார்கள். சரி, இப்ப சகோதரர்கள் நாங்க ஹைலைட் பண்ணி காட்டிருக்க கூடிய நாலு பேர், அதுல ஒரு ஆள் பாருங்க, தந்தை, பாட்டன், கணவன், தாய் வழி சகோதரர், இவங்களுக்கு குறித்த ஒரு பங்கு இருக்கிறது, இவ்வளவுதான் என்று முடிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப குறித்த ஒரு பங்குன்னு சொன்னா கூட மீட்டர் வேற எங்கேயும் போகக்கூடாது. நான் சொன்ன அந்த ஆறுல ஒன்றாதான் இருக்கணும். குறித்த ஒரு பங்குன்னு நாங்க சொல்றது என்ன, நாங்க சொன்ன அந்த ஆறுல ஒன்றுக்குள்ளதான் என்ன செய்யும், குறித்த ஒரு பங்கு வரும். அப்ப ஏனைய வாரிசுக்காரர்கள் எல்லோருமே பேலன்ஸ் எடுக்கிறார்கள். எல்லாம் என்ன செய்வாங்க, இப்ப பேலன்ஸ் என்று சொல்லும் போது, இப்ப மகன் வரும்போது எப்பயும் பேலன்ஸ் வரும், மகன் இருந்தார்னு வைங்க பேலன்ஸ் கட்டாயம் வந்தே தீரும். சரிங்களா, பாப்பா இருந்தார்னு வைங்க, வாப்பா இருக்கும் போது ஒன்றோ அவருக்கு பங்கு வரும், இல்லாட்டி பேலன்ஸ் கட்டாயம் வாப்பாக்கு வரும். இப்ப சகோதரர்மார் இருக்கும் போது பேலன்ஸ் வரலாம், வராமவும் இருக்கலாம். அப்ப பேலன்ஸ் வந்தா அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துக்கொள்வாங்க, பேலன்ஸ் வராட்டி இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன் சபூர் செஞ்சு கொள்வாங்க. பேலன்ஸ் வந்தா என்ன செய்வாங்க, எடுப்பாங்க, இல்லாட்டி இன்னால் இல்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டியதான், சபூர் செஞ்சு கொள்ள வேண்டியதான். அப்ப எனவே இந்த இதுகளை நீங்க கொஞ்சம் வாசிக்கிறதின் மூலமாக இந்த வாரிசுரிமை சட்டங்களில் தெரிவுள்ளவர்களாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், எங்களை நாம் ஆக்கிக் கொள்ளலாம். நாம் படித்தவற்றிலிருந்து பயன்பெற்ற மக்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.